அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 4 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இந்தியாவின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழக தலைவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தர் இன்று சென்னையில் சந்தித்து பேசியிருப்பது குறித்த செய்திகள்.
இவர்களுடைய தலையீட்டின் காரணமாக திரு ராஜபக்சே அவர்களுடைய அரசாங்கம் 13வது சட்ட திருத்தத்தில் தண்ணீர் ஊற்றுவது, டைல்யூட் செய்வது என்பதை நிறுத்தியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்திய அரசாங்கம் உதவி செய்திருக்கிறதாக அவர்கள் கருத்து தெரிவித்தார்கள்.
தமிழ்நாட்டின் முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலக கட்டிடத்தில் தற்போதைய அதிமுக அரசு நடத்த இருக்கும் சிறப்பு மருத்துவமனைக்கான மருத்துவர்கள் நியமனத்தில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படாது என்கிற தமிழக அரசின் அறிவிப்பு குறித்து மருத்துவர்களின் கருத்துக்கள்.
சமூக பார்வையோடு பார்க்கும் பொழுது இந்த இடஒதுக்கீடு இல்லை என்பது வந்து இது சமூக நீதிக்கு வந்து எதிரானதுதான் நான் கருதுறேன்.
வங்கதேசத்தில் நாளை நடக்க இருக்கும் சர்ச்சைக்குரிய தேர்தல் குறித்த ஒரு ஆய்வுக் கண்ணோட்டம், நிறைவாக உங்கள் கருத்துக்களை தாங்கி வரும் நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரட்டம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
தடுத்து வைக்கப்பட்டிருந்த லெபனானிய அல் கைதாவின் முக்கிய தளபதியான மஜீத் அல் மஜீத் அவர்களின் உடல்நிலை மோசமானதன் காரணமாக அவர் இறந்துவிட்டதாக லெபனானின் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. ராணுவ மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு சிறுநீரகம் பழுதடைந்திருந்ததாக இன்னும் ஒரு செய்தி கூறுகின்றது. கடந்த வருடங்களில் மத்திய கிழக்கெங்கிலும் குண்டுத்தாக்கல்களை நடத்தி வந்த அல் கைதாவின் இணை அமைப்பான அப்துல்லா அசாம் பிரிகேட்ஸின் தலைவரான அல் மஜீத் அவர்கள் சவுதி தேசத்தவராவார். அண்மையில் பெய்ரூட்டில் ஈரானிய தூதரகத்தின் மீது நடந்த தாக்குதலையும் அந்த அமைப்பை நடத்தியிருந்தது. கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட அல் மஜீத் அவர்கள் ரகசிய இடம் ஒன்றில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்.
ஈராக்கின் மத்திய அரசு நாட்டின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஃபலூஜா நகரின் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2 முன்னர் ஈராக்கிலிருந்து வெளியேற முன்னர் அமெரிக்க படையினர் இந்த முக்கிய நகரைத்தான் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தனர். ஈராக் மற்றும் சிரியாவுக்கான இஸ்லாமிய அரசு என்ற அல் கைதாவுடன் தொடர்புடைய ஆயுத குழு ஒன்றே இப்போது இந்த நகரின் தென்பகுதியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதாக பாதுகாப்பு தரப்பினர் பிபிசியிடம் தெரிவித்தனர். நகரின் மற்ற இடங்களை அல் கைதாவுக்கு ஆதரவான பழங்குடி தரப்பினர் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதாக ஃபலுஜாவில் உள்ள ஈராக்கிய செய்தியாளர் ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்தார்.
தெற்கு சூடானில் மோதலில் ஈடுபடுகின்ற 2 இடையிலான பேச்சுக்கள் தாமதமடைந்திருக்கின்றன. 1000 அதிகமானோர் பலியாக காரணமான இனவன்செயல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எதிர்பார்ப்பை இது இல்லாத செய்திருக்கின்றது. எத்தியோப்பிய தலைநகர் அட்டிஸ் அபுபாவில் மத்தியஸ்தர்களுடன் தனித்தனியாக பேச்சுக்கள் வெளியேற நடந்தன. ஆனால் நேரடி பேச்சுக்கள் இன்று ஆரம்பிக்கப்படவிருந்தன. கிழக்கு ஆப்பிரிக்க பிராந்திய அமைப்பான IGAD பேச்சுக்களுக்கு தலைமை தாங்கும். நேரடி பேச்சுக்கள் விரைவில் ஆரம்பிக்கும் என்று அந்த அமைப்பின் செயலரான மஹ்பூப் மலிம் அவர்கள் பிபிசியிடம் கூறியிருக்கின்றார். கடுமையான சண்டை இன்னமும் தொடர்வதாக தெற்கு சூடானில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார்.
ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டிகளை வங்கதேசத்திலேயே நடத்துவதற்கு கொழும்பில் இன்று சனிக்கிழமை கூடிய ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தீர்மானித்திருக்கிறது. திட்டமிட்டபடி எதிர்வரும் பிப்ரவரி 25 முதல் மார்ச் 7 வரையான காலப்பகுதிக்குள் போட்டிகள் நடக்கும் என்று போட்டிகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி எல்லா நாடுகளுக்கும் விளக்கம் அளித்திருப்பதாகவும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் நிறைவேற்று அதிகாரி அஷ்ரஃபுல் ஹாக் பிபிசியிடம் தெரிவித்தார். வங்கதேசத்தில் தற்போது நிலவும் அரசியல் குழப்ப நிலைமைகள் காரணமாக ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டிகளை அங்கு நடத்த முடியுமா என்று ஆராய்வதற்கான கூட்டம் கொழும்பில் இன்று காலை நடைபெற்றது. இம்முறை ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டிகளுக்காக ஆப்கானிஸ்தான் அணியையும் சேர்த்துக் கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் நிறைவேற்று அதிகாரி கூறினார்.
சர்ச்சை எழுந்ததை அடுத்து 800 அதிகமான பரப்பில் பெரிய 5 கொண்ட 2 கொண்ட அதிகாரப்பூர்வ இல்லத்தில் குடிபோகும் திட்டத்தை இந்திய தலைநகர் டெல்லியின் புதிய முதலமைச்சர் கைவிட்டிருக்கின்றார். தனக்காக நிர்வாகம் ஒதுக்கிய பெரிய ஆடம்பர அதிகாரப்பூர்வ அதிபடத்தை தனது ஆதரவாளர்களை எதிர்த்ததாக அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியிருக்கின்றார். சிறிய வீடு ஒன்றை தனக்கு தருமாறு தான் கோரப்போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வீட்டை அவர் தேர்ந்தெடுத்ததை அவரது அரசியல் எதிரிகளும் விமர்சித்திருந்தார்கள். ஊழலுக்கு எதிரான ஒரு செய்தியாக அண்மையில் அவரது ஆம் ஆத்மி கட்சி டெல்லி தேர்தலில் அதிகாரத்துக்கு வந்திருக்கின்றது. இந்திய அரசியலில் VIP கலாச்சாரத்திலிருந்து, அதாவது முக்கிய பிரமுகர்கள் கலாச்சாரத்திலிருந்து தான் விலகியிருப்பேன் என்று கெஜ்ரிவால் உறுதிமொழி வழங்கியிருந்தார்.
வங்கதேசத்தில் நாளை ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கின்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையங்களில் சுமார் 20 மாவட்டங்களில் சுமார் 100 வாக்களிப்பு நிலையங்கள் இன்று தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேர்தலை ஒரு கபட நாடகம் என்று கூறி புறக்கணித்திருக்கின்ற எதிர்க்கட்சியான பிஎன்பி என்ற வங்கதேச தேசியவாத கட்சி 2 நாள் வேலைநிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருந்த சூழலில் இந்த தீ வைப்பு வேலைகள் நடந்திருக்கின்றன. ஆளும் அவாமி லீக் கட்சி அரசாங்கம் தன்னை வீட்டுக்காவலில் வைத்திருப்பதாக பிஎன்பி தலைவி காளிதாசியா குற்றம் சாட்டுகிறார். அதனை அதிகாரிகள் மறுக்கின்றனர்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை இந்திய செய்திகள். இந்தியாவின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழக தலைவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தர் இன்று சனிக்கிழமை சென்னையில் இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பு குறித்து சம்பந்தரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நான் தற்போது சென்னையில் இருக்கின்றேன். நான் இங்கே தனிப்பட்ட சில தேவைகளுக்காக வந்திருந்தேன். சிபிஐஎம் சென்னை தலைவர்கள் என்னை சந்தித்து பேசுவதற்கு விரும்பினார்கள். அந்த அடிப்படையில் நான் அவர்களை சந்தித்து இன்று காலை இலங்கையில் தற்போது இருக்கின்ற சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை, விசேஷமாக வடமாநிலசபை தேர்தல் முடிந்த பிறகு மாநிலசபை செயல்படுகின்ற விதம் சம்பந்தமாக, மாநிலசபையுடைய செயல்பாடுகளை பொறுத்தவரையில் இருக்கின்ற நிலைமைகள் சம்பந்தமாக, நிலையமாக இடம்பெறக்கூடிய அல்லது இடம்பெற வேண்டிய அரசியல் முன்னேற்றங்கள் சம்பந்தமாக, பொதுவாக பல விடயங்கள் சம்பந்தமாக இலங்கையில் தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனை பொறுத்தவரையில் நாங்கள் கலந்துரையாடினோம். அவர்கள் தற்போது நிலைமையை அறிய விரும்பினார்கள். பல்வேறு கேள்விகளை கேட்டார்கள். அதற்கு நாங்கள் விளக்கங்களை கொடுத்தோம். மிகவும் திணைப்பூர்வமாக சந்திப்பு நடைபெற்றது. தமிழ் மக்களுடைய பிரச்சனையில் ஒரு நியாயமான நிரந்தரமான அரசியல் தீர்வு, ஒருமித்த நாட்டுக்குள் நாட்டுக்கு விதமான குந்தவம் ஏற்படாமல் தமிழ் மக்கள் இந்த நாட்டில் கௌரவமாக போதிய சுயாட்சி பெற்று வாழ வேண்டும் என்பது தங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் தாங்கள் உறுதியாக இருப்போம். அதை அடைவதற்கு தங்களால் என்ற முயற்சிகளை தாங்கள் மேற்கொள்வோம் என்ற கருத்தை எனக்கு தெரிவித்தார்கள். அதற்கு மேலதிகமாக வரணும் நடைபெறவில்லை.
அவர்கள் என்ன விதமான கேள்விகளை உங்களிடம் கேட்டார்கள்? என்ன விதமான விளக்கங்களை நீங்கள் அவர்களுக்கு அளித்தீர்கள்? குறிப்பான என்ன விஷயங்கள் பற்றி அவங்க அதிகமாக கேட்டார்?
நான் அந்த விடயம் சம்பந்தமாக உங்களுக்கு சுருக்கமாக கூறியிருக்கின்றேன். இந்திய அரசியல் நிலைமைகள் சம்பந்தமாக, மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடு, நடைபெற வேண்டிய முன்னேற்றங்கள், ஒரு அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்கள், அரசியல் தீர்வு சம்பந்தமாக தற்போதுள்ள நிலைமை, அதில் ஏற்படுவதற்கு உள்ள தாமதங்கள், இவ்விதமான பல விடயங்களை பற்றி அவர்கள் தங்களுடைய கேள்விகள் அமைந்தது.
குறிப்பாக இந்திய தமிழக மீனவர்கள் வந்து அங்கே சிறைபிடிக்கப்படுவதும், இலங்கையைச் சேர்ந்த மீனவர்கள் இந்தியாவில் சிறைபிடிக்கப்படுவதும் ஒரு முக்கிய பிரச்சனையாக, இரு நாட்டுக்கும் இடையிலான பிரச்சனையாக வளர்ந்து வந்திருக்கிறது. அது பற்றிய சமீபத்திய விவாதங்களும் சூடுபிடித்திருக்கின்றன இரு நாடுகளிலும், இரு நாட்டு இடையிலும்.
மீனவர்கள் சம்பந்தமா நாங்கள் பேசினோம், அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டியது அவசியம். ஆனால் எங்களுடைய பேச்சுவார்த்தை மிகவும் கூடுதலாக தமிழ் பேசும் மக்களுடைய எதிர்காலம் இலங்கையில், அது பற்றித்தான் நமது பேச்சுவார்த்தை மிகவும் கூடுதலாக. ஆனால் மீனவர்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசினோம், சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தர். இந்த சந்திப்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்ன பேசப்பட்டது என்று அந்த கட்சியின் தமிழ் மாநில குழு உறுப்பினர்களில் ஒருவரான ஆறுமுகம் நயினார் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அதாவது இன்று வடக்கு மாகாண தேர்தல் நடந்து முடிந்திருக்கிற பின்னணியில் இன்று இலங்கையில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் ஒரு தமிழ் முதலமைச்சர் தலைமையில் ஆட்சி இருக்கும் போது நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள விரும்பினோம். அது சம்பந்தமாக அவர்கள் விரிவாக கருத்துக்களை தெரிவித்தார்கள். புதிய ஆட்சி வந்ததுனாலேயே தமிழர் ஒருவர் வடக்கு பகுதியில் முதல்வர் ஆனதுனாலேயே எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடவில்லை, இன்னும் மிக கடுமையான நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் இருக்கின்றன என்பதை அவர் விரிவாக எங்களுக்கு விளக்கினார். குறிப்பாக இராணுவம் என்பது இன்னும் அவர்கள் பின்வாங்கவில்லை. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இராணுவ வீரர்கள் வடக்கு பகுதியில் இன்னும் இருக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் மக்கள் வாழக்கூடிய 5 மாவட்டத்தில் ஒரு 5 பேர் 6 பேருக்கு ஒரு இராணுவ வீரர் என்ற முறையில, மக்கள் ஜனத்தொகையில 5-1, 6-1 என்ற முறையில அங்கு இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். இதை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அதை அரசாங்கம் இன்னும் செவிமடுக்காமல் இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக,
அதிகார பரவல் சம்பந்தமாக 13வது சட்ட திருத்தம் அமுல்படுத்துவதிலே இன்னைக்கு ராஜபக்சேவினுடைய அரசாங்கம் மிக காலம் தாழ்த்துகிறது. அவர்களுக்கு வேறு மனமாற்றம் இருக்கிறது, இதை கொடுக்காமல் சென்று விடலாமா என்று யோசிக்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்தி இந்த அரசாங்கம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதை செய்வதற்கான முயற்சி எடுப்பதை சொன்னார்கள். மூன்றாவதாக அவர்களுக்கு சம உரிமை அந்தஸ்து என்ற முறையில அங்க வேலை வாய்ப்பு, நிலம், தொழில் செய்வது உள்பட பலதிலையும் இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்கு. அவை அனைத்தையும் சரி செய்வதற்கான முயற்சிகள் நடக்கின்றன. அதுல இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை என்பது ஒரு ஒப்புமையோட ஒரு ஒத்துழைப்போட இல்லை என்பதை அவர்கள் தெரிவித்தார்கள்.
சரி, இப்பொழுது தமிழக அரசியலில் ஆகட்டும், இந்திய அரசியலில் ஆகட்டும், இந்த ஈழத்தமிழர் பிரச்சனை என்பது தொடர்ந்து ஒரு பேசுபொருளாக, விவாதப் பொருளாக இருக்கிறது. இது பற்றி நீங்கள் பேசினீர்களா? அவர்கள் தமிழக அரசியலில் அல்லது அரசியல் கட்சிகளிடமிருந்து இந்திய அரசிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பது தொடர்பான விவாதம் ஏதாவது நடைபெற்றதா?
மிக சரியான கேள்வி இது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனையில இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் தமிழக மக்களும் அவர்களுக்கு மிகவும் ஆதரவாகவும் ஆறுதலாகவும் உதவியாகவும் இருக்கிறார்கள் என்பதை பொதுவாக தெரிவித்துக் கொண்டார்கள். ஒன்று. இரண்டாவதாக, இங்க இருக்கக்கூடிய அரசியலுக்கும் அங்க இருக்கக்கூடிய அரசியலுக்கும் அடிப்படையிலே வேற தன்மை இருக்கிறது. அதாவது, அவர்கள் இன்னும் விரிவாக சொல்வதாக இருந்தால், ஒன்றுபட்ட இலங்கைக்குள் அதிக அதிகாரங்களுடன் கூடிய, அதிகார பரவலுடன் கூடிய ஒரு ஒற்றுமையான ஒரு தேசம் அங்கு உருவாவதைத்தான் நாங்கள் விளைகிறோம். எந்த மோதல் போக்கையும் நாங்கள் கடைபிடிக்க விரும்பவில்லை. ஏனென்றால், கடந்த 29-30 ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போர் சம்பந்தமான நிகழ்ச்சிகளிலே தமிழர்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதை மறுசீரமைப்பு செய்ய வேண்டியது இருக்கிறது. அதுக்கு இன்னைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் கூட பெரும்பகுதி ஒரு அதிகார பரவலுடன் ஒரு அரசாங்கம் அமையும் என்றால் அதை நாங்கள் ஆதரிக்க தயார் என்ற பெரும்பகுதி விருப்பத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதை உருவாக்குவதுதான் எங்கள் நோக்கம். ஆனால் இன்றைய இலங்கை சூழல் என்பது அதற்கு உகந்ததாக இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதை கொடுக்கக்கூடிய நிலையில், மனோநிலையில் இல்லை. அதை எப்படி போராடி பெறுவது என்பதுலதான் எங்களுக்கு தமிழக அரசின், தமிழக மக்களுடைய, இந்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. தேவைப்படும் போதெல்லாம் அது எங்களுக்கு கிடைத்திருக்கவும் செய்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். குறிப்பாக இந்த 13வது சட்ட திருத்தத்தை கைவிடுவதற்கும் அது அதிலே குளறுபடிகள் செய்வதற்கும் ராஜபக்சே அரசாங்கம் முயற்சி செய்யும் போது அவர்கள் புதுதில்லிக்கு வந்து பிரதம மந்திரியையும் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் பாதுகாப்புத்துறை செயலாளரையும் சந்தித்ததன் விளைவாக இவர்களுடைய தலையீட்டின் காரணமாக திரு ராஜபக்சே அவர்களுடைய அரசாங்கம் 13வது சட்ட திருத்தத்தில் தண்ணீர் ஊற்றுவது, டைல்யூட் செய்வது என்பதை நிறுத்தியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்திய அரசாங்கம் உதவி செய்திருக்கிறதாக அவர்கள் கருத்து தெரிவித்தார்கள்.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு உறுப்பினர்களில் ஒருவரான ஆறுமுகனார் நேயர்களே, இவரது செவ்வியின் விரிவான ஒலிவடிவத்தை பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். தமிழ்நாட்டின் முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலக கட்டிடத்தில் தற்போதைய அதிமுக அரசு நடத்தப்போவதாக அறிவித்திருக்கும் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனைக்கான மருத்துவர் நியமனத்தில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படாது என்று தமிழக அரசு சமீபத்தில் செய்திருந்த அறிவிப்புக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த அறிவிப்பு மற்றும் அதற்கு எழுந்திருக்கும் எதிர்ப்பு குறித்து தமிழக அரசின் பொது சுகாதார மருத்துவத்துறையின் ஓய்வு பெற்ற இயக்குநர் மருத்துவர் இளங்கோ அவர்களிடம் கேட்டார் சுவாமிநாதன்.
சமூக பார்வையோடு பார்க்கும் பொழுது இந்த இடஒதுக்கீடு இல்லை என்பது வந்து இது சமூக நீதிக்கு வந்து எதிரானதுதான் நான் கருதுறேன். கீழ்த்தட்டில் உள்ள மக்களை தூக்கி விடுவதுதான் ஒரு அரசினுடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும். அது தமிழகத்தில் வரக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய அரசுகளை பொறுத்த மட்டில் அல்லது கட்சிகளை பொறுத்த மட்டில் அவர்கள் ஒவ்வொரு முறையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அல்லது வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவர்கள் வந்து சலுகைகள் செய்வதாகவும் அவர்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுப்பதாகவும் தான் அவர்களுடைய குறிக்கோள் உள்ளது. அந்த குறிக்கோள் அல்லது நோக்கம் அல்லது அரசியலினுடைய அவர்களுடைய அரசியல் சாசனத்தில் அவர்களுடைய கட்சியினுடைய கொள்கையின்படி இதற்கு வந்து இது வந்து எதிரானது. கான்ஸ்டியூஷன் படி எந்த பதவியிலையும் பதவி உயர்வுகளையும் பட்டியலின மக்களுக்கோ அல்லது வந்து இது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ அல்லது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ இடஒதுக்கீடு இல்லை என்பது வந்து அரசியல் சாசனப்படி இது எதிரானது.
இந்தியாவை பொறுத்தவரையும் மருத்துவ மேல் படிப்புகளுக்கு, சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் என்று கூறப்படுகின்ற படிப்புகளுக்கு பல இடங்களில் இடஒதுக்கீடு கிடையாது. ஆகவே அதுபோன்ற டாக்டர்களை கவர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு இப்படி ஒரு அறிவிப்பை செய்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
நிச்சயமாக கிடையாது. இடஒதுக்கீடு இல்லை என்பதே வந்து சமூக நீதிக்கு எதிரானது என்றுதான் நான் கருதுறேன்.
இதை யாரு வந்து உண்மையில ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னா, இந்த மெரிட் மெரிட் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு குறைந்த சதவீதத்தினம் தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன மெரிட் அப்படின்னா, பணம் சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல உள்ள அந்த அப்பர் இதில் உள்ளவங்க தான் வந்து இதற்கு வந்து மெரிட் மெரிட்னு சொல்லுவாங்களே. விடுங்க, நிச்சயமாக வந்து சமூக நீதியை வந்து புறக்கணிக்க கூடாது, அது வந்து அந்த அரசனுடைய கொள்கைக்கு எதிரானதாக இருக்கும்.
அரசாங்கம் கொள்கை மாற்றம் வந்திருக்கிறதா, இல்ல இது ஒரு இடத்துல மட்டும் இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா?
இது ஒரு இடத்துல மட்டும்தான் இப்படி பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி செயல்படுத்துவதன் மூலம் அந்த மருத்துவமனையுடைய தரம் உயரும் என்று அரசு எதிர்பார்க்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆனா நிச்சயமாக அது வந்து அப்படி அவருடைய நோக்கம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய விளைவை தராது. காரணம் வந்து இன்னைக்கு பல அரசு மருத்துவமனைகள், உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில் உள்ள அரசு பொது மருத்துவமனை, அல்லது வந்து ஸ்டான்லி மருத்துவமனை, கீழ்பாக் மருத்துவமனை, இது போன்ற பல மருத்துவமனைகள்ல உலகத்தரம் வாய்ந்த ஒரு சிகிச்சையை அங்க அளிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து வெளிவந்த மருத்துவர்கள் இன்னைக்கு உலக அளவுல இருக்கிறாங்க. சோ ஆகையினால இந்த இடஒதுக்கீடு இல்லை என்பது யாராலும் வந்து ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு முரண்பாடான செயலாகும் என்றுதான் நான் கருதுறேன்.
இடஒதுக்கீடு இல்லாத ஒரு புறம் இருக்க, இந்த குறிப்பிட்ட மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் வேலை செய்ய போகின்ற டாக்டர்களுக்கும் நிர்வாக அதிகாரிகளுக்கும் ஏற்கனவே இருக்கின்ற சம்பள பட்டியலை கொடுக்காமல் புதிதாக மிக அதிக சம்பளத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதாவது அந்த மருத்துவமனையின் இயக்குநருக்கு 2.5 லட்சம் ரூபாய் அளவுக்கு சம்பளம் கொடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். மூத்த டாக்டர்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் அளவுக்கு சம்பளம் கொடுப்பதாக இருக்கிறார்கள். தமிழக அரசு ஏற்கனவே பல இடங்களில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை நடத்தி வருகிறது. அங்கெல்லாம் பல மூத்த டாக்டர்கள் வேலை பார்த்து வருகிறார்கள். இதுபோன்று ஒரே வேலையை செய்கின்ற 2 நபர்களுக்கு 2 வேறு சம்பளத்தை வழங்குவது என்பது நிர்வாகத்தில் எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தும்?
நிச்சயமாக, அதாவது இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த மட்டும் அல்லது இந்தியாவை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, அரசாங்கத்துல வேலையில பாக்குற மருத்துவர்களுக்கு சம்பளம் வந்து மிக மிக குறைவா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுல வந்து இந்த ஒரு மருத்துவமனைக்கு மட்டும் இவர்கள் வந்து சம்பளத்தை கூட்டி கொடுக்கின்றார்கள், அதனுடைய நோக்கம் என்ன எப்படின்னு தெரியாட்டாலும் கூட இது வரவேற்கத்தக்கது. மருத்துவர்களுக்கு இந்த மருத்துவமனையில வந்து அதிகப்படியான சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இதே சம்பளத்தை நாளைக்கு மருத்துவ கல்லூரிகள்ல பிற மருத்துவமனைகள்ல வேலை பார்க்கிறவர்கள் நிச்சயமாக அவர்கள் கேட்பார்கள். ஆனால் இன்றைக்கு தனியார் மருத்துவமனைகள்ல அல்லது மருத்துவ கல்லூரிகள்ல பார்த்தீங்கன்னா, இதை விட கூடுதலாகவே சில துறைகள்ல சில ஸ்பெஷலிஸ்ட் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் மாசத்திற்கு வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க.
தமிழக அரசின் பொதுத்து சுகாதார மருத்துவத்துறையின் ஓய்வு பெற்ற இயக்குநர் மருத்துவர் இளங்கோ, நேயர்களே, இந்த சர்ச்சை குறித்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். இந்தியாவின் செங்கற்சூளை தொழிற்துறையில் நிலவும் மனித அவலம் குறித்த ஒரு செய்தி பெட்டகம் ஹைதராபாத்தில் நகரிலிருந்து பிபிசியின் ஹம்ப்ரி ஹவுஸ்கி அனுப்பிய செய்தி தொகுப்பு. தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
இந்தியாவின் கற்சூளை தொழிற்துறையில் நிலவுகின்ற மனித அவலத்தை ஒழிக்க நிறைய செய்ய வேண்டியிருப்பதாக செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள். இந்தியாவின் எழுச்சி கண்டு வருகின்ற நிர்மாணத்துறைக்கு கற்களை விநியோகிக்கின்ற இந்த தொழிற்துறையை பிரிட்டன் மற்றும் ஏனைய பல்தேசிய கம்பெனிகளும் பயன்படுத்துகின்றன. வேகமாக வளர்கின்ற இந்திய பொருளாதாரத்தின் மிகவும் முக்கிய பகுதியாகவும் இந்த தொழில்துறை திகழ்கின்றது. இந்தியாவின் கற்சூளைகளில் 20 லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் வேலை செய்கின்றார்கள். பல சூளைகள் கொத்தடிமை தொழிலாளர்களை கிட்டத்தட்ட அடிமைகள் போல பயன்படுத்துகின்றன. தினமும் 12 மணித்தியாலங்கள் பணியாற்றுகின்ற இவர்களது ஒரு நாள் கூலி தோராயமாக 150 இந்திய ரூபாய்கள் மாத்திரமே. கடுமையான வேலை நிலைமை மற்றும் சூளையின் புகை காரணமாக பலர் சுகவீனமுற்றிருக்கின்றார்கள். இதனால் இவர்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற கற்களை செயற்பாட்டாளர்கள் இரத்த கற்கள் என்று வர்ணிக்கின்றார்கள். இவர்களது ஊர் 100 கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்றது. கஷ்டப்பட்டு இவர்கள் சுமக்கின்ற கற்கள் தான் நவீன இந்தியாவை கட்டியெழுப்புகின்றன. நகரங்களின் வானுயர் கட்டிடங்களை அமைக்கின்ற இந்த துறைதான் இன்று பணத்தை கொட்டுகின்ற ஒரு தொழில்துறை. வேலை வேண்டும் என்பதற்காக இவர்களது முழு குடும்பமுமே ஹைதராபாத்துக்கு அருகே இந்த சூளைக்கு வந்திருக்கின்றது. சூளையிலிருந்து மண் கற்களை பலமாக்குகின்ற இந்த தீயினால் வரும் புகை சுற்றாடலில் எங்கும் கலக்கின்றது. குறைந்த கூலி மற்றும் சிறார் தொழிலாளர் ஆகியவை குறித்த சட்டங்கள் இங்கு மீறப்படுவதாக செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள். இது இந்தியாவின் மிகவும் ஏழை சமூகம்.
வேலை செய்வதற்காக எனது குடும்பத்துடன் இங்கு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் 1200 கற்களை செய்கிறோம்
என்றார் ஒரு சூளை தொழிலாளி. இந்தியாவின் அதீத பொருளாதார வளர்ச்சி கற்களுக்கான தேவையை அதிகரிக்க செய்திருக்கின்றது. ஆனால் தொழிற்சாலைகள், அலுவலகங்கள் மற்றும் கால் சென்டர்ஸ்களை அமைப்பதற்காக பிரிட்டிஷ் நிறுவனங்களும் இங்கு செயற்படுகின்றன. அப்படியான பிரிட்டிஷ் நிறுவனங்களில் எத்தனை இப்படியான கற்களை பயன்படுத்துகின்றன? புதிய கட்டிடங்கள் எங்கும் உயர்ந்து கொண்டிருக்கின்றன. அருகில் இருக்கின்ற சூளையிலிருந்து வந்த கற்களால் கட்டப்படுகின்ற இந்த கட்டிடம் ஒரு கடைக்கானது.
They are forced to lead subhuman lives.
ஒரு கேவலமான மனித வாழ்க்கைக்கு அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இந்த மாதிரியான மோசமான வேலை நிலைமை உலகில் எங்குமே இருக்காது என்று நினைக்கின்றேன். இந்த நிலைமைகளை முழு உலகமே கண்டிக்க வேண்டும். பல் தேசிய நிறுவனங்களும் இந்த கற்களை வாங்குகின்றன
என்றார் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் வம்சி பகுலாபரணம். பின்னர் சிறிய மேட்ரி மாலிக் என்ற சிறுமியை நாங்கள் பார்த்தோம். அவருக்கு 5 வயது. சூளையில் இருந்து வந்த புகையால் அவள் சுகையினமிட்டிருப்பதாக டாக்டர் கூறுகின்றார். சுவாச நோயால் பாதிக்கப்பட்ட இவளைப் போல பல குழந்தைகள் இங்கு இருக்கின்றார்கள். குழந்தை பராயத்துக்கான எந்த அடையாளத்தையும் அவள் கண்களில் காண முடியவில்லை. அத்துடன் இந்த பிரச்சனையை தாம் அறிந்திருப்பதாகவும் அதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அரசாங்கம் கூறுகின்றது.
அவர்களை துஷ்பிரயோகம் செய்ய விளையும் சூளைகளின் உரிமையாளர் மீது நாங்கள் முன்னதாக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இப்போது அப்படியான நிலைமை இல்லை. அவர்கள் பதிவேடுகளை எங்களுக்கு தருகிறார்கள். அதிகாரிகள் இங்கு விஜயம் செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை முறையை நாங்கள் வழங்குகின்றோம்
என்றார் அரசாங்க தரப்பு அதிகாரி ஒருவர். இவர்களது வாழ்க்கை நிலைமையை பல ஆண்டுகளாக செயற்பாட்டாளர்கள் பதிவு செய்து வருகின்றார்கள். கடந்த மாதம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு கொடூரமான தண்டனை வெளிச்சத்துக்கு வந்தது. வேலை செய்ய மறுத்த ஒருவரது கை வெட்டப்பட்டது. பிரிட்டனை பொறுத்தவரை அது வெளிநாடுகளில் வணிகம் செய்ய புதிய ஒழுங்கு விதிகளை அறிமுகம் செய்திருக்கின்றது. இந்த மாதிரியான வேலை நிலைமைகளை இனிமேல் புறக்கணிக்க முடியாது. தமக்கான பொருட்களை விநியோகிக்கின்ற அரசாங்க மற்றும் உள்ளூர் உரிமையாளர்களின் தொழிலில் தொடர்புடைய தொழிலாளர்களின் நிலைமை குறித்து பிரிட்டிஷ் நிறுவனங்கள் சோதித்தாக வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு அதிக கூலி கொடுக்க முடியாதா?
இதுக்கு மேல் என்னால் கொடுக்க முடியாது. வியாபாரம் சரியாக இல்லை. இவ்வளவுதான் கொடுக்க முடியும்
என்றார் ஒரு சூளை உரிமையாளர். இந்த மக்கள் இந்தியாவின் பொருளாதார அதிசயத்தை நிர்மாணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களது தொழிலை இரத்த கற்களில் ஒரு வணிகம் என்று செயற்பாட்டாளர்கள் வர்ணிக்கின்றார்கள்.
பிபிசியின் ஹம்ப்ரி ஆவ்ஸ்கி அனுப்பிய செய்திக்குறிப்பு தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சேவகன். வங்கதேசத்தில் எதிர்க்கட்சிகளின் புறக்கணிப்புக்கு மத்தியில் வங்கதேச பொது தேர்தல் நாளை ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது. இந்த தேர்தலின் பின்னணி மற்றும் களச்சூழலில் அதன் தாக்கங்கள் பற்றிய பிபிசியின் ஆய்வுக்குறிப்பை தமிழில் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
வங்கதேசத்தின் 10வது பொது தேர்தல் ஜனவரி 5 தேதி, அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது. ஆளும் பங்களாதேஷ் அவாமி லீக் கட்சி நடுநிலை அரசாங்கம் ஒன்றை அமைக்க முன்வர விரும்பாதபடியால் வங்கதேச தேசிய கட்சியான பிஎன்பியும் அதன் பங்காளி கட்சிகளும் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க முடிவு செய்திருக்கின்றன. தேர்தலுக்கு முன்னதாக பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகி காபந்து நடுநிலை அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று எதிரணியினர் கூறி வருகின்றனர். இப்போது பலமான எதிர்க்கட்சி ஒன்று தேர்தலில் பங்கு பெறாத சூழ்நிலையில் ஆளும் அவாமி லீக் கட்சியே மிக பெரும் வெற்றியை தட்டிக்கொள்ளும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. போதாக்குறைக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ரஷ்யாவும் தங்களின் கண்காணிப்பாளர்களை அனுப்ப மறுத்திருக்கின்ற சூழ்நிலையில் வங்கதேசத்தின் இம்முறை தேர்தலின் நம்பகத்தன்மை குறித்த சந்தேகங்கள் வலுத்துள்ளன. கடந்த சில வாரங்களாக தலைநகர் டாக்கா உட்பட நாட்டின் பல பாகங்களிலும் இருதரப்பு வன்முறை மோதல்கள் நடந்திருக்கின்ற சூழ்நிலையில் நாளைய தேர்தல் நாள் வன்முறைகள் எப்படி இருக்குமோ என்ற கவலைகளும் அதிகரித்துள்ளன. சுதந்திரமான நீதியான தேர்தலை நடத்துவதற்காக காலங்காலமாக வங்கதேசம் காபந்து அரசாங்கம் ஒன்றை அமைத்துதான் பொது தேர்தலை நடத்தி வந்திருக்கிறது. ஆனால் ஆளும் அவாமி லீக் கட்சி அரசியலமைப்பை திருத்தி அனைத்து கட்சி அரசாங்கம் ஒன்றின் கீழ் தேர்தலை நடத்தவே தீர்மானித்திருக்கிறது. அதே நேரம் ஆளுங்கட்சி தலைமையில் அமையும் இப்படியான அனைத்து கட்சி அரசாங்கத்தின் கீழ் நீதியான தேர்தல் நடக்க வாய்ப்பில்லை என்று முன்னாள் பிரதமரும் பிஎன்பி தலைவியுமான காலிதா ஜியா கூறிவிட்டார். எதிர்க்கட்சி போட்டியிடாத சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தில் மொத்தமாக இருக்கின்ற 300 ஆசனங்களில் குறைந்தது 154 ஆசனங்களை ஆளுங்கட்சியே எந்தவித போட்டியுமின்றி தட்டிக்கொள்ளும். இது எந்தவித சிரமமுமின்றி நல்ல வசதியான வெற்றியை ஆளுங்கட்சிக்கு அள்ளி கொடுத்துவிடும். ஆனால் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் தங்களின் எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் அடுத்து வரும் காலங்களிலும் வங்கதேசத்தில் வன்முறை மோதல்களுக்கு பஞ்சம் இருக்காது என்பதுதான் அவதானிகளின் கருத்து. பிரதமர் ஷேக் ஹசீனாவும் பிஎன்பி தலைவி காலிதா ஜியாவும் கீரியும் பாம்பும் போன்றவர்கள். இந்த இருவர்தான் கடந்த 2 தசாப்தங்களில் பெரும்பாலான காலம் மாறி மாறி எதிரணியாகவும் ஆட்சியாளராகவும் இருந்து வருகின்றனர். இந்த தேர்தலுக்கு பின்னர் இந்த 2 துருவங்களுக்கு இடையிலான மோதலும் கடுமையாக சூடுபிடிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இவர்களுக்கிடையில் முன்னாள் அதிபர் ஹுசைன் முகமது எர்ஷாத்தின் ஜத்தியா கட்சியும் 3வது சக்தியாக வளர்ந்துவிட்டது. 1991 ஜனநாயகம் மீள திரும்பியது முதல் நாட்டின் நாடாளுமன்றத்தில் அந்த கட்சிக்கும் கணிசமான இடம் இருந்து வருகிறது. அவரது கட்சியும் இந்த தேர்தலை புறக்கணிப்பது அல்லது பங்கெடுப்பது என்று மாறி மாறி நிலைப்பாடு எடுத்து வந்திருக்கிறது. இறுதியாக அவரும் பகிஷ்கரிக்கப் போவதாக கடந்த 12வது அறிவித்திருந்தார். நாட்டில் அடிக்கடி தொழிற்துறைகளின் வேலைநிறுத்த போராட்டங்கள் நடந்து வருவதால் அங்கு அரசியல் ஸ்திரத்தன்மைதான் முக்கிய பிரச்சார பொருளாக மாறியிருக்கிறது. தொழிலின்மை, வறுமை, ஊழல், உணவு விலை அதிகரிப்பு, பாரிய தொழிற்சாலை விபத்துக்கள், தொழிலாளர் அடிப்படை உரிமை குறைபாடுகள் இப்படி
மற்ற இன்னொரன பிரச்சனைகளும் அங்கு தாராளமாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் நாட்டில் 75 வீதத்துக்கும் மேற்பட்டவர்கள் நடுநிலையான காபந்து அரசாங்கம் ஒன்றின் கீழேயே தேர்தல் நடக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாக கடந்த செப்டம்பரில் வெளியான ஏசியா பவுண்டேஷன் கணிப்பு கூறுகிறது. ஜமாத்தி இஸ்லாமி என்ற இஸ்லாமிய கட்சியின் மீதான தடையும் இந்த தேர்தலில் இடம் பிடிக்கும் முக்கிய பிரச்சாரப் பொருளாகிவிட்டது. அந்த கட்சியின் மூத்த தலைவர் அப்துல் காதர் முல்லா 1971 நடந்த சுதந்திர போர் குற்றங்களுக்காக கடந்த 13 தேதி தூக்கிலிடப்பட்டார். வங்கதேசத்தின் இம்முறை பொதுத் தேர்தல் சர்வதேச கண்காணிப்பாளர்களின் அதிருப்திக்கு மத்தியில் நடக்கிறது. இந்த தேர்தல் முடிவை தொடர்ந்து அந்நாட்டுடனான சர்வதேச உறவுகள் எப்படி இருக்கப் போகின்றன என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றன. குறிப்பாக அண்டை நாடான இந்தியா வங்கதேசத்தின் ஆளும் அவாமி லீக் கட்சியுடன் ஆரோக்கியமான உறவு ஒன்றைத்தான் இதுவரை வைத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
பிபிசியின் ஆய்வு கண்ணோட்டத்தை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. நிகழ்ச்சியில் நிறைவாக நேயர் நேரம் வழங்குகிறார்கள் பூபாலரட்னம் சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
வணக்கம் நேர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கிடைத்தது எட்டு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கின்றார் ஜெயபிரகாஷ். எமக்கு நிறைய நேர்கள் தமது புத்தாண்டு வாழ்த்துக்களை அனுப்பியிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் முதலில் எமது நன்றிகள். சரி, அடுத்து மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களை பார்க்கலாமே ஜெயபிரகாஷ்.
முதலில் பல்கேரியர்களும் ரோமானியர்களும் பிரிட்டன் போன்ற ஐரோப்பிய நாடுகளில் குடியேறலாம் என்று வெளியான செய்தி பற்றி எழுதியிருக்கின்ற பாலாஜி என்ற நேயர், வேலை செய்வதற்கான உரிமை மட்டுமே அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். எந்த காலத்திலும் அது குடியுரிமையாக மாற்றப்படக்கூடாது. இல்லையே பல்லின கலாச்சாரம் என்ற புளித்து போன பல்லவிகளினால்தான் ஐரோப்பா நாசமாவதை யாராலும் தடுக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
அடுத்து பேங்காக் நேயர் அழகையா ஜெயக்குமார் அனுப்பியிருக்கின்ற மடலில், இலங்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை சர்வதேச சமூகத்துக்கு கொண்டு சென்று அதன் மூலம் இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் பிரச்சாரமே தவிர இது எதையும் சாதிக்கப் போவதில்லை. மாறாக காயங்களை ஆற்றாமல் வலிகளை போக்காமல் புண்ணை பெருப்பித்து பெருப்பித்தே மருந்து கடை வைக்கின்ற செயல்தான் இது. ராதிகா சிச்சுவேஷன் அல்ல, சர்வதேசமே திரண்டு வந்தாலும் தமிழ் மக்களின் துயரங்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சிறுதன நம்பிக்கை போன்றவர்கள் இருக்கும் வரையில் இதே நிலைதான் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
கனடா நேயர் சரோவரன் எழுதியிருக்கின்ற கடிதம் ஒன்றில், பிபிசியில் கனடா நாடாளுமன்ற உறுப்பினர் ராதிகாவின் இலங்கை விஜயம் சம்பந்தமான செய்தியை செவிமடுத்தேன். இலங்கையில் மீறப்படும் மனித உரிமையை மையமாக வைத்து கனடா இலங்கையில் நடந்த காமன்வெல்த் மாநாட்டுக்கு செல்லாமல் விட்டதற்கு தாங்கள் கொடுத்த அழுத்தமும் ஒரு காரணம் என்று கூறுகின்ற இவர், வெறும் சுற்றுலா விசாவில் சென்று மனித உரிமை மீறல் எதுவும் நடக்காமல் பாதுகாப்பாக கனடாவுக்கு திரும்பினால் அவரின் கூற்று பிழைத்துவிடும் என்ற பயத்தினாலோ என்னவோ ஊடகங்கள் அவரை காவல்துறையினர் கண்காணிப்பதாக செய்தியை வெளியிட்டன போலும். நல்ல வேளை, பிபிசி மன்னாரில் வாழ்கின்ற மக்களை சந்திக்க உதவி செய்த பங்கு தந்தை செபமாலை மூலம் ராதிகாவுக்கு இலங்கை பாதுகாப்பு தரப்பினரால் எந்த இளைஞலும் வரவில்லை என உறுதிப்படுத்தியிருக்கிறது. இல்லாவிட்டால் கனடாவில் நடக்கும் தேர்தல் காலத்தில் ஈழத்தமிழர்களின் ஆதரவை பெற அங்கு வாழ வழியில்லாமல் இருக்கும் மக்களின் துன்பத்தையும் துயரத்தையும் தங்கள் தேர்தல் வெற்றிக்கு வியாபாரமாக்கிக் கொள்வார்கள் இந்த அரசியல்வாதிகள் என்று கூறியிருக்கிறார்.
சுவிஸ் ஐக்கண்ணேயர் சோமசுந்தரம் யோகலிங்கம் அளித்திருக்கும் கடிதத்தில், சென்ற டிசம்பர் 29 ஒலிபரப்பில் இலங்கையில் இந்த மாத ஆரம்பம் முதல் கடல் தொழில் புரிவோர் அனைவரும் கட்டாயமாக காப்புறுதி செய்திருத்தல் வேண்டும் என்ற கடற்தொழில் அமைச்சின் நடவடிக்கை மிகவும் மகிழ்ச்சியான வரவேற்புடைய செய்தி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
திருச்சி நேயர் வீட்டில் ரவிச்சந்திரன் எழுதியிருக்கின்ற மடலில், முதுபெரும் இயற்கை விவசாய ஆர்வலர் கோ நம்மாழ்வார் காலமானார் என்ற செய்தியை கேட்டதும் மிகவும் துயருற்றேன். இதுபோன்ற மனிதர்களை தமிழக அரசு சரிவர பயன்படுத்தி கொள்ளாதது வேதனை என்று கூறியிருக்கிறார்.
சரி, இனி எமது பிபிசி தமிழ் ஃபேஸ்புக் மூலம் வந்திருக்கும் கருத்துக்கள் சிலவற்றை பார்க்கலாமே ஜெயபிரகாஷ்.
ருமேனியர்களும் பல்கேரியர்களும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் வேலை செய்வதற்கான கட்டுப்பாடுகள் முடிவுக்கு வருவதாக நாம் வெளியிட்ட காணொலி குறித்து கருத்து எழுதியிருக்கின்ற வாசன் சன் என்ற நேயர், ஐக்கிய ராஜ்யத்துக்கு வரவேற்கின்றோம் ஆனால் வரி செலுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அஸ்மில் சியாம் என்னும் நேயரும் அவர்களை வரவேற்பதாக எழுதியிருக்கிறார்.
திருகோணமலையில் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்தவர் கடற்படை முகாமுக்குள் ஓடினார் என்ற தலைப்பில் நாம் பிரசுரித்திருந்த செய்தி குறித்து கருத்தளியிருக்கின்ற சங்கர் என்னும் நேயர் அதனைத்தான் வன்மையாக கண்டிப்பதாக எழுதியிருக்கின்றார். உலகின் கோடியில் தனியே ஒரு அமைதி தீவு என்று நாம் வெளியிட்ட செய்தி குறித்து எழுதியிருக்கின்ற அருள் ராமசாமி என்னும் நேயர், சத்தமாக சொல்லாதீர்கள், நம்ம ஒரு அரசியல்வாதிகள் தீவியை விலை பேசிவிடப் போகின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
அதே செய்தி குறித்து எழுதியிருக்கின்ற ரத்தீஸ் ஆர்கே என்னும் நேயர், ஊழல் போட்டி பொறாமை சண்டை ஜாதி மதம் போன்றன இல்லாத ஒரு நாடு கடவுள் ஆசீர்வதித்த இடம், கடவுளுடைய சொந்த நாடு என்று கூறியிருக்கிறார்.
மார்ச் மாத ஜெனிவா அமர்வுக்கு முன்னதாக கூடுதல் அதிகாரங்களை கோருகின்றது இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு என்ற செய்தி குறித்து கருத்து எழுதியிருக்கின்ற பாஸ்கர் ராம்தாஸ் என்பவர் உப்பு தின்றவன் தண்ணீர் குடித்தாக வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அதே செய்தி குறித்து எழுதியிருக்கின்ற ராமன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். சரி, நேரமாகிவிட்டது நினைக்கின்ற ஜெயபிரகாஷ், இத்துடன் இன்றைய நேர் நிற நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேய நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் பூபாலரட்னம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.